எங்கிருந்தோ வந்த விதை. பாகம் 3.
மறுநாள் காலையிலே ஹோர்ஷியானாவின் லாயர்ஸ் இருவர் சேராவின் வீட்டுக்கே வந்து விட்டார்கள். அவர்கள் கையில் சில லா ரிலேட்டட் பேப்பர்ஸ் இருந்தன. அன்று வீக்கெண்ட் ஆனதால் சேராவின் அப்பாவும் அம்மாவும் வீட்டில் இருந்தனர். வந்தவர்கள் பலமாக வீட்டு கதவை தட்டினர். சேராவின் அப்பா எரிச்சலோடு கதவை திறந்தார். சேராவின் அப்பா அவருக்கு வந்தவர்களை பார்த்தவுடன் யார் என்று புரிந்துவிட்டது. ஒன்றும் சொல்லாமல் உள்ளே வருமாறு அழைத்தார். சேரா, அம்மாவை கொஞ்சம் வர சொல்லுமா? அப்படியே கண்ணம்மா, நீ உன் பேரில் போய் ரூமில் போய் உட்காந்துக்கோ, சரியா? சேரா ஒன்றும் பேசாமல் அம்மாவை அழைக்க உள்ளே சென்றாள். சில வினாடிகள் கழித்து சூசன் உள்ளிருந்து வந்தார். சார், நீங்கள் ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? சேராவின் அப்பா வந்தவர்களை பார்த்து கேட்டார். சூசனுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. கணவரை பார்த்து ஒரு முறை முறைத்தார். இல்லை சார், நாங்கள் இப்போ ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு, வந்தவர்கள் இருவரும் கூறினர். வந்தவர்களில் ஒரு எல்டர் லாயர் ஒருவர் ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸை பீட்டரிடம் காண்பித்தார். பீட்டர் அதை மெதுவாக படித்தார். சூசனும் அதிலிருந்து சில பேப்பர்களை எடுத்து படித்து பார்த்தார். மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஃப்ளவர்ஸ், இது எங்கள் கம்பெனி நல்லா யோசித்து எடுத்த டெசிஷன். இது நாங்கள் இதில் நாங்கள் சொன்ன மாதிரியே உங்ககிட்டேருந்து காம்பன்சேஷன் கேட்குறோம். சூசனுக்கு அடக்கி வைத்திருந்த கோபம் எரிமலையாக வெடித்தது.
என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்லாம்? நாங்கள் என்ன ஒன்று தெரியாதவங்க நினச்சிங்களா? எங்களுக்கும் லா தெரியும். நாங்கள் எதுக்கு உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்? அதெல்லாம் முடியாது.
சூசன், கொஞ்சம் பொறுமையாகிறேன், பீட்டர் அமைதியாக சொன்னார். வந்திருந்த வக்கீல் அந்த எல்டர் லாயர் பேசாமல் இருக்க இந்த யங்கர் லாயர் ஒருவர் இலக்காரமாக பேசினார். மேடம், சட்டம் தெரியல, நாங்கள் எல்லாம் ப்ரூஃபோடு தான் வந்திருக்கோம். காச் மூச்சுன்னு கத்தாதீங்க. சும்மா நாங்கள் சொல்கிற அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை கொடுத்துருங்க. ரொம்ப திமிராக பேசாதீங்க. அப்புறம் நாங்கள் எங்களோட காம்பன்சேஷன் அமௌண்ட்டை ஏற்றிடுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சார், என் ஒய்ஃபை மிரட்டுறீங்களா? பெண்ணுங்கன்னா என்ன, என்னெல்லாம் என்னெல்லாம் பேசலாமோ நினச்சிங்களா? பீட்டர் சூசனுக்கு துணையாக பேசினார்.
கேளுங்க, நல்லா கேளுங்க, நாம் ஒரு தப்பு பண்ணல. செடி தானாக பின்னாடி வந்து வளர்ந்ததுன்னா அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்?
வந்திருந்த அந்த மூத்த வக்கீல் எல்டர் லாயர் பேச ஆரம்பித்தார். இது இந்த லா படி எங்களோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அது பேட்டன்ட் சீட்ஸ். இது எங்களோட ப்ராப்பர்ட்டி, எங்களுக்கு சொந்தமானது. அது எப்படி வந்ததுன்னு லா பார்க்கறது கிடையாது. அந்த பொருள் யார்கிட்ட இருக்குது, அவங்க அதை பெர்மிஷனோடு யூஸ் பண்ணுறாங்களான்னு தான் பார்க்குது. உங்ககிட்ட எங்களோட ப்ரொடெக்டட் ப்ராப்பர்ட்டி, அதுவும் பேட்டன்ட் சீட்ஸ், அது மூலமாக வந்த செடி ஒன்று எப்படியோ வந்திருக்கு. ஆனால் உங்ககிட்ட அதுக்கான பெர்மிஷன் இல்லை. அது சட்டம் அது தப்புன்னு சொல்லுது. அதுக்கு தான் உங்கள் மேலே நாங்கள் இப்போ காம்பன்சேஷன் கேட்டு வந்திருக்கோம். வந்திருந்த அந்த இளைய வக்கீலின் முகத்தில் ஏளனம் இன்னும் அதிகமானது. ஒரு குத்து விடலாம் என்று சூசனுக்கு தோன்றியது. அடக்கி கொண்டார். பீட்டர் கஞ்சாடியாக பொறுமை காக்க சொன்னார். அந்த எல்ரொல்லி லாயர் தான் பேசியதை தொடர்ந்தார். சார், உங்களுக்கு ஆத்திரமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கலாம், இதுதான் லா. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்றது இந்த மாதிரி தான், வெரி ஸ்ட்ரிக்ட். யாரும் அதுக்கு எக்ஸப்ஷனே கிடையாது. நீங்கள் ஜட்ஜுக்கிட்ட போனாலும் சரி, ஜூரிக்கிட்ட போனாலும் சரி, அவங்களும் இந்த மாதிரி தான், ரூலிங் இந்த மாதிரி தான் இருக்கும். பீட்டர் எழுந்து நின்றார். எதுக்காக தன் கணவர் நிற்கிறார் என்று சூசன் சந்தேகப்பட்டார். அவர் உள்ளே சென்று சில நிமிடங்கள் கழித்து கையில் ஒரு தண்ணீர் பாட்டிலோடு வந்தார். அதை திறந்து கொஞ்சம் நீர் குடித்தார். அப்போ நாங்கள் இதுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து தான் ஆனோம் இல்லையா சார்? என்ன இவ்வளோ நேரமாக நாங்கள் என்ன ராமாயணமாக சொல்லிகிட்ருக்கோம்? இளைய வக்கீல் அந்த மக்களாக கேட்டார். சார், நாங்கள் எங்கள் லாயர்ஸோடு நானும் என் ஒய்ஃபும் இதை பற்றி கன்சல்ட் பண்ணணும். அவங்க கொடுக்குற அட்வைஸ் படி தான் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், நாங்கள் ஃபாலோவ் பண்ணுவோம். நீங்கள் ரெண்டு பேரும் வந்ததுக்கு தேங்க்ஸ், நீங்கள் கிளம்பலாம். பீட்டர் திடமாக சொன்னார். வந்திருந்த அந்த எல்டர்லி லாயர் அட்வைஸ் கொடுத்தார். மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஃப்ளவர்ஸ், நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா ரொம்ப சிக்கலாகிடும். எங்கள் ஆர்கனைசேஷன் கிட்ட மேன் பவர் இருக்குது, மணி பவர் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை மீறத்துக்கு உங்களால் முடியாது. மாதக்கணக்கில் கோர்ட்டு கேஸுன்னு போச்சுன்னா உங்களால் அப்பியர் ஆக முடியுமா? உங்களுக்கும் டே ஜாப்னு ஒன்று இருக்கேன், கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள். அந்த யங்கர் லாயரும் அதற்கு தூபம் போட்டார். அப்போ எங்கள் நிறுவனம் இன்னும் கடுமையாக வேறு ஏதாவது டெசிஷன் எடுக்க போகிறாங்க. இருக்கிற அமௌண்ட்டு வந்து ரொம்ப குறைச்ச அமௌண்ட்டு, அதை பே பண்ணிவிடுங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. பின்னால் வந்திருந்த இரு லாயர்ஸும் விடைபெற்று போயினர். வந்திருந்தவர்கள் போனது தான் தாமதம். சேரா தப்பதப்பே என்று மாடியிலிருந்து இறங்கி ஓடி வந்தாள். அவள் கண்களில் நீர் வழிந்தது. அம்மாவை இருக்க கட்டி கொண்டாள். சூசன் மெதுவாக அவள் தடியை வருடினார்.
ஒன்றும் பயப்படாத கண்ணா, எல்லாம் சரியாயிடும். நம்ம லாயர் கிட்டக்கு பேசிட்டு தானே இருக்கோம். அவர் எப்படியாவது இந்த கேஸில் நம்மளை ஜெயிக்க வச்சிருவார். அதுவும் இல்லாமல் நீயும் அருணோட அம்மா கிட்ட பேசுகிற, இதெல்லாம் சும்மா ஒரு மிரட்டுறாங்க அவ்வளோதான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு திருட்டு வழி. நம்ம எந்த தப்பும் பண்ணாதப்போ எதுக்கு பயப்படணும்?
பீட்டரும் சாராவின் தலையை செல்லமாக தட்டினார். சாரா கண்ணீரை துடைத்து கொண்டாள். சாரா கண்ணா, போமா, போய் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணு. வேணும்னா அருண் வீட்டுக்கு போயிட்டு வா. உனக்கும் கொஞ்சம் டிவோர்ஷன் தேவை. சூசன், நாம் இப்போவே நம்ம லாயர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஒர்க் ஒரு ஃபோன் அடிக்கிறியா?
ஓகே, இதோ பண்ணுறேன்.
மறுநாள் சாராவின் அம்மாவும் அப்பாவும் அவர்கள் லாயருடன் கன்சல்ட் பண்ணுவதற்காக காலையிலேயே சென்று விட்டார்கள். சாராவை அருண் வீட்டில் விட்டுவிட்டு சென்றார்கள். அருணுக்கு அதில் மிக்க மகிழ்ச்சி. சாரா வீட்டுக்குள் வந்தது தான் தாமதம். அருண் அவளை விறுவிறுன்று அழைத்து கொண்டு தனது அறைக்கு சென்றான். சாரா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாளா, அதை முடித்து கொள்ளட்டும் என்று அம்மா கீதா சத்தம் கொடுத்தார். அதை காதில் வாங்கி கொள்ளவே இல்லை அவன். சாராவின் கையை பிடித்து இழுத்து பிடித்து கொண்டு அவன் மாடிப்படிகளில் ஏறி சென்றான்.
அருண், என்னது வந்ததும் வராததுமா இப்படி தொல்லை பண்ணுற? அவள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிட வேண்டாமா?
கீதா கிச்சனில் இருந்து குரல் கொடுத்தார். அருணிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. சாராவிடமிருந்தும் கூடத்தான். அருண் அறையில் கம்ப்யூட்டர் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, பேரண்டட் சீட்ஸ் பற்றிய நிறைய விஷயங்களை, அதுக்கேற்ற வெப்சைட்டுகளை ஓப்பன் செய்து வைத்திருந்தான். ஒவ்வொன்றாக சாராவுக்கு விளக்கினான்.
சாரா, இதை பார்த்தியா, எப்படி ஏழை ஃபார்மர்ஸ் எல்லாம் மாட்டி விட்டுருக்காங்க இந்த ஹோஷியான ஆளுங்கன்னு.
அருண் காட்ட காட்ட சாரா பொறுமையாக படித்தாள். அவளுக்கு அருண் தனக்காக எவ்வளோ பண்ணுகிறானே என்ற ஆனந்தத்தில் கண்ணீர் வந்தது.
ஓ நோ, எது கழற சாரா, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? ஓ அருண், தேங்க்யூ ஸோ மச்.
அருணுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இரண்டு கைகளையும் விட்டு விட்டு சைக்கிள் ஓட்டும் சாரா, மரத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டு புஸ்தகம் படிக்கும் சாரா, இப்படி கண்ணீர் விட்டு அவன் பார்த்ததே இல்லை. அருண் கடகடவென்று சாராவின் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் நிலைமையை பற்றி தங்களது ஸ்கூலின் ஃபேஸ்புக் பேஜில் அதில் ஒரு போஸ்டாக எழுதினான். சாராவிடம் கேள்வி கேட்டு அவள் பதில் சொல்ல சொல்ல அதை அப்படியே டைப் அடித்தான். அவளது குடும்பத்தினர் ஒரு தப்பும் செய்யாத போதும் அவர்களை காம்பன்சேஷன் கேட்டு லாயர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வைத்திருந்த ஹோர்ஷியானா நிறுவனத்தை பற்றி, அவர்களோட மெர்சிலஸ் ஆக்டிவிட்டீஸை பற்றி அவன் போஸ்ட் செய்தான். ஸ்கூல் ஃபேஸ்புக் போஸ்டில் போட்டது தான் தாமதம். உடனே எல்லா மாணவர்களும் அவர்களோட பெற்றோர்களும் சாராவை ஆதரித்து பதில் கொடுக்க ஆரம்பித்தனர். ஸ்கூல் ட்விட்டர் அக்கௌண்டிலும் அருணின் ஸ்கூல் தலைமை ஆசிரியர் இதை பற்றி ட்வீட் செய்தார். செய்தி ஊரெங்கும் தீ போல வேகமாக பரவியது. அருண் தனது ஸ்கூல் பிரின்சிபல் அவர்களிடம் அனுமதி கேட்டு அனைவரையும் ஸ்கூல் கேம்பஸில் வந்து ஜாயின் பண்ணு அவரை கேட்டுக்கொண்டான். ட்விட்டரில் பதில்கள் வந்து குவிந்தன. அழுது கொண்டிருந்த சாரா தங்களது குடும்பத்திற்கு கிடைக்கும் ஆதரவை பார்த்து சந்தோஷத்தில் திக்குமுக்காடினாள்.
ஓ, இதுதான் சோஷியல் மீடியாவோட பவர். ஒரு சின்ன போஸ்ட் ஒரு பெரிய ஃப்ளட்ஸ் வந்தாப்புல இருக்கு பார்த்தியா. நம்ம யாருன்னு அந்த ஹோஷியான பசங்களுக்கு காட்டணும்.
கீதா அருணின் அறைக்குள் விறுவிறுன்று வந்தார். அவருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை.
அருண், என்னது இது, இப்படி சாராவோட அப்பா அம்மா கிட்ட கேட்காம எல்லாரையும் வர சொல்லிட்டிய ஸ்கூலுக்கு? அவங்க ரெண்டு பேரும் லார்கிட்ட கன்சல்ட் பண்ண போயிருக்காங்க. அவங்க தப்பா எடுத்துக்க போறாங்க. இதெல்லாம் சின்ன குழந்தைங்க விளையாட்டு இல்லை அருண். இதில் லா நிறைய லீகாலிட்டி இன்வால்மெண்ட்லாம் இருக்குல்ல.
கீதாவின் செல்போன் அடித்தது. யார் என்று பார்த்தார். அது சாராவின் அம்மாவிடமிருந்து வந்திருந்தது.
ஹலோ சூசன், சொல்லுங்க.
அருணும் சாராவும் கீதாவின் முகத்தை தயக்கத்தோடு பார்த்தார்கள். அவர்களுக்கு உள்ளூர கொஞ்சம் பயமாக இருந்தது. இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை.
ஓ ஷூர் ஷூர் சூசன், எஸ் டெஃபினெட்லி.
கீதா புன்சரிப்போடு அருணையும் சாராவையும் பார்த்தார்.
பசங்களா, வாங்க, நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஸ்கூலுக்கு, நம்ம எல்லாரும் இப்போ ஸ்கூலுக்கு போகலாம். நானும் உங்கள் கூட வரேன். அம்மா, சாராவோட அம்மா என்ன சொன்னாங்க? ஓ, தட்ஸ் மாம் சீக்ரெட்.
ஸ்கூல் கேம்பஸும் பெற்றோர்களும் மாணவர்களும் அலைமோதினர். அருண் சாரா அம்மாவுடன் அங்கு போகும்போது மிஸ்ஸஸ் கிளே அங்கே மைக்கில் பேசி கொண்டிருந்தார். மல்டி ரூமில் இந்த கூட்டம் அலைமோதியது. அது ஒரு சண்டே மாதிரியே இல்லை. கடுகு போட்டாலும் கீழே விடாத கூட்டம். அங்கே சாராவின் அம்மாவும் வந்து சேர்ந்தார். சூசன் ஓடி வந்து அருணையும் சாராவையும் இறுக்கமாக அணைத்து கொண்டார்.
ஓ ஆசம் பிளான், அருண் அண்ட் சாரா, வண்டர்ஃபுல். அம்மா, இது அருணோட ஐடியா தான்.
தூரத்தில் இருந்து மிஸ்ஸஸ் கிளே அருணையும் சாராவையும் அருகில் வருமாறு அழைத்தார். அவர் ஒரு மேடை மீது நின்றிருந்தார். சாராவும் அருணும் அவர் அருகில் போய் மேடையில் ஏறி நின்றார்கள். அருணிடம் மைக்கை கொடுத்து பேச சொன்னார். அருண் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஆரேட்டர் போல பேச ஆரம்பித்தான்.
ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், இப்போ இந்த சாரா நம்ம சாரா குடும்பத்துக்கு நடந்த மாதிரி நாளைக்கு நமக்கும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நம்ம மேலே இப்படித்தான் ஈஸியாக திருட்டு பட்டம் கட்டுவாங்களா? நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நம்மக்கிட்ட இருந்து ஹோர்ஷியானா எடுத்துக்க விடலாமா? அது என்ன இல்லா, அது காற்றுல வந்து சீடு விழுமா, அதுக்கு நம்ம காம்பன்சேஷன் கொடுக்கணுமா? என்ன அநியாயம் இது? கேட்டால் இது அவங்களோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க.
கூட்டத்தில் இருந்து பலர் குக்குரலிட்டனர். நோ வே, நோ வே. அருண் உற்சாகம் கொண்டான்.
நாம இந்த ஊர்ல இந்த லாவை மாத்தணும். இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கார்பரேஷன் நம்மளோட லைஃபை பயமுறுத்த விடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணணும்.
கூட்டம் இன்னும் சத்தியமாக கத்தியது.
Yes, you are right.
அருண் கொடுத்த தெம்பில் சேரவும் மைக்கை வாங்கி பேசத் தொடங்கினாள். அவர்கள் வீட்டிற்கு வந்திருந்த லாயர்ஸ் என்ன சொன்னார்கள் என்று விழாவாரியாக சொன்னாள். அதை பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாள். கூட்டத்தில் சில பெற்றோர்களுக்கு சாரா சொன்னதை கேட்டு கண்ணீர் வந்தது. சாரா கோஷம் எழுப்பினாள். ஒரு சிலர் கூட்டத்தில் ஓரத்தில் நின்று கொண்டு மௌனமாக கவனித்துக் கொண்டிருந்தனர். அதில் ஒருவர் தனது செல்போனை எடுத்து மெதுவாக பேசினார்.
அண்ணே, டேவிட் அண்ணே, நான் தான் பேசுகிறேன். ஜனங்க ரொம்ப இங்கே இருக்கிற அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்கண்ணே. இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? அந்த பொடிப்பை அருணா ரெண்டு தட்டு தட்டு இல்லாமா?
பள்ளிக்கூட வளாகத்தில் நடந்த கூட்டத்தில் எல்லோரும் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று வீழ முறக்கம் முழக்கம் செய்தார்கள். சட்டத்தை மாற்ற என்னவெல்லாம் சட்டபூர்வமான வழிகள் உண்டோ அதை எல்லாம் செய்ய வேண்டும் என்று முழங்கினார்கள். புதிய சட்டத்தை அமல்படுத்த வரும் எலெக்ஷனில் ஒரு ப்ராப்போசிஷன் ஒன்றுக்கு கொண்டு வர தேவையான கையெழுத்துக்களை எல்லாம் அங்கிருந்தவர்கள் பெட்டிஷனில் போட்டார்கள். ஊர் எலெக்ஷனில் ஹோர்ஷியானா போன்ற தனியார் நிறுவனங்களின் அட்டூழியங்களுக்கு மக்கள் முடிவு கட்டட்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸ் மிஸ்ஸஸ் கிளை மறுநாள் மேயரிடம் சென்று தானே பெட்டிஷனை கொடுக்கப் போவதாக அறிவித்தார். சூசன் சாராவை அழைத்து கொண்டு கிளம்பினார். அவருக்கு அன்றைய தினம் நடந்தது என்னதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கும் சட்டத்தை மீற முடியாது என்ற ஒரு கவலை இருந்தது. வக்கீல் நோட்டீஸிற்கு அவர்கள் பதில் அளித்துத்தானே ஆக வேண்டும். அருண் திரும்பி வரும்போது வளவளவென்று அம்மாவிடம் பேசிக்கொண்டே வந்தான். எப்படி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் செய்தான், அதற்கு எப்படி மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் செய்தார்கள் என்று அளந்து கொண்டு பேசினான். கீதாவிற்கு சாராவின் குடும்பம் பற்றி கொஞ்சம் கவலையாகத்தான் இருந்தது.
பாரு பாரு, நம்ம எப்படியாவது இந்த ஹோர்ஷியானா கேஸை வாபஸ் பண்ண வச்சுடுவோம். இன்னைக்கு வந்த கூட்டத்தை பார்த்து பயந்து போயிருப்பாங்க.
அருண் சொல்லிக்கொண்டே நடந்து கொண்டிருந்த பொழுது சில முரடர்கள் வேண்டுமென்றே அருணையும் கீதாவையும் நோக்கி வந்தனர். கீதா சற்று மிரண்டு போனார். என்னம்மா புடியன் பெரிய இப்போ கட்சி தலைவன் மாதிரி கூட்டம் போட்டு பேசுகிறாப்புல இருக்கு? கொஞ்சம் வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்க சொல்லுங்கள். சரியா, வக்கீல் சட்டம் இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம், புரியுதா? வந்த இந்த முரடர்களில் ஒருவன் பார்த்து மிரட்டினான். என்ன பொடியா, ஒழுங்காக படிக்கிறத விட்டுவிட்டு உனக்கு என்னடா புரட்சி வேலையெல்லாம்? உங்கள் அம்மா எங்கள் ஐயா கிட்ட தான் வேலை பார்க்குறாங்க, தெரிஞ்சுதா? இன்னொரு முரடன் சொன்னான். அவர்கள் சிரித்தபடி அங்கிருந்து போனார்கள். கீதா அருணை இறுகப்பிடித்தபடி நின்றார். அவருக்கு வேர்த்து கொட்டியது. வேகமாக அருணை இழுத்துக்கொண்டு நடந்தார். அருண் வீடு போய் சேரும் வரை ஒன்றுமே பேசவில்லை. கீதா அவசர அவசரமாக கதவை திறந்து உள்ளே போனார்.
அருண், உள்ள வாசிக்கிறோம், பா வேற ஊர்ல இல்ல பாரு.
தபால் பெட்டியில் ஒரு ஆன்வலப் இருப்பது தெரிந்தது. படால் என்று வாய்ந்து அதை எடுத்து கொண்டான். அம்மா திரும்ப கூப்பிடும் முன் வீட்டின் உள்ளே சென்றான். நெஞ்சு படபடக்க திறந்தான். அவன் பேருக்குத்தான் வந்திருந்தது. தனக்கு அந்த மர்ம மனிதனின் கடிதம் வந்திருக்கிறது என்று அவனுக்கு புரிந்துவிட்டது. பிரித்தான். கவரின் உள்ளே கடிதத்தோடு ஒரு ஃப்ளாஷ் டிரைவ் ஒன்று இருந்தது. இதுவரைக்கும் வந்த கடிதங்களில் ஃப்ளாஷ் டிரைவ் இருந்ததே கிடையாது. இதுவே முதல் முறை. கடிதத்தை படிக்க ஆரம்பித்தான். ஒரு விதமான எதிர்பார்ப்பு அவனிடம் இருந்தது.
அன்புள்ள அருணுக்கு, நான் தான் மீண்டும் எழுதுகிறேன். உன்னோட அருமை தொழில் சேரா குடும்பத்துக்கு ஏற்பட்ட சங்கடத்தை தெரிஞ்சிட்டேன். என்ன அயோக்கியத்தனண்டா இது? தானே வளர்ந்த செடி, உரிமம் அது இதுன்னு ஒரு பாவமும் அறியாத அந்த குடும்பத்தை என்ன பாடுபடுத்திட்டாங்க? அருண், சட்டம் இந்த ஹோர்ஷியான அயோக்கிய பசங்க பக்கம்தான் இருக்கு. அதான் இப்படி எல்லாரையும் மிரட்டுறாங்க. எதிர்த்து கேட்க ஆள் இல்லைன்னா இப்படி தான் திமிர் பிடிச்சி அலைவாங்க. இந்த சட்டங்கள்லாம் என்ன ஒரு கிறுக்குத்தனமானதுன்னு இப்போ தான் எனக்கு புரியுது.
காற்றுல பறந்து வந்து விழுந்தா கூட சட்டத்துக்கு கவலை கிடையாதான். நஷ்ட ஈடு கொடுக்கணுமா? சட்டமா சட்டம், ஹோர்ஷியானா போன்ற நிறுவனங்கள் எவ்வளவு செலவு பண்ணி தான் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் காப்பிரைட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்காக இப்படியா காசு சம்பாதிக்கிறது? ஏன் இப்படி சேரா குடும்பம் மாதிரி ஆளுங்களை துன்புறுத்துறாங்க?
அப்புறம் அருண், இந்த ஃப்ளாஷ் டிரைவ் எதுக்குன்னு யோசிக்கிறியா? அதில் தான் கூத்தே இருக்குது. எனக்கு எதேச்சே ஒரு வீடியோ கிடச்சிது. இந்த ஹோஷியான ஆளுங்க பட ஆளுங்கப்பா. அவங்க யாருக்கும் தெரியாமல் சேரா வீட்டுக்கு பின்னாடி அவங்களோட காப்பிரைட்டட் சீட்ஸை தூவிட்டு போயிட்டாங்க. அதில் வந்த செடி தான் இது. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இது ஹோஷியானா வேணும்னே பண்ணின வேலை. காற்றுல வந்து விழுந்து முளைச்சது கிடையாது அந்த செடி.
உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃப்ளாஷ் டிரைவில் எல்லாம் அப்பட்டமாக பதிவாயிருக்கு. சேரா வீட்டு பக்கத்தில் யார் வீட்லேயோ செக்யூரிட்டி கேமரா இருந்ததுனால அதில் பதிவாயிருக்குது. இப்போ சட்டம் நம்ம பக்கம், அதாவது சேரா குடும்பத்தின் பக்கம். இதை காட்டி சேரா அப்பா அம்மா பதில் வழக்கு போடலாம். கண்ணா பின்னான ஹோர்ஷியானா கிட்ட நஷ்ட ஈடு கேட்கலாம். ஹோர்ஷியானாவை தெருவுக்கு இழுத்து அவமானப்படுத்தலாம்.
எதுக்கு சாரா சேரா வீடு, ஏன் மற்ற வீடு இல்லைன்னு நினைக்கிறியா? சேராவோட அப்பா டேவிட் ராப்லே கூட ஏதோ சண்டை போட்டிருக்கார் போல். இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் ராப்லே அதை மறக்கவே இல்லை. சேராவோட அப்பாவுக்கு ஏதோ பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு இது ஒரு இந்த ஒரு சதி பண்ணியிருக்கான்.
இனிமேல் என்ன பண்ணணும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. நம்மக்கிட்ட வலுவான ஆதாரம் இருக்குது. ஒரு கிழி கிழிச்சிடு. அப்புறம் நீ அசகாய சூரனப்பா, ஒரே நாளில் எப்படி இவ்வளோ பேரை கூட்டி கூட்டம் கூடிட்ட? இந்த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா ஐ கெஸ். உன்ன மாதிரி இந்த மாதிரி இதை ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறது வந்து எல்லா சின்ன பசங்களுக்கும் இது ஒரு லெசனாக இருக்கட்டும். உனக்கு என் ஆசைகள். இப்படிக்கு இன்றும் உன் அபிமானி.
அம்மா, அம்மா!
அருண் கூப்பிட்டான் சத்தமாக. ஏற்கனவே வழியில் பார்த்திருந்த முரடர்களால் பயந்து போயிருந்த கீதா அருண் கத்திய கத்தலில் என்னமோ இதோ என்று ஓடி வந்தார்.
என்னாச்சு கண்ணா, என்னாச்சு?
அவருக்கு ஓடி வந்ததில் மூச்சு வாங்கியது. அருணை தொட்டு பார்த்தார்.
அந்த முரடங்கைக்கு வந்தாங்களா? நான் போலீஸை கூப்பிட்டுமா?
அருண் அமைதியாக அம்மாவை பார்த்து புன்னகைத்தான். அருணின் சைகை கீதாவை குழப்பியது. என்னடா கத்தியவன் இப்படி சிரிக்கிறானே என்று கோபம் வந்தது. அருணை பளார் என்று ஒரு அடி அடித்தார்.
என்னது இது, விளையாட்டா போச்சா உனக்கு எல்லாம்? என்ன திமிர் இருந்தா இப்படி பயமுறுத்துவ? அதிக பிரசங்கி.
இன்னும் அடி வைத்தார். அடித்த அடி வலித்தது. அழுது கொண்டே அம்மாவிடம் தன் கையில் இருந்த கடிதத்தை கொடுத்தான். கீதா கடிதத்தை படித்தார். சந்தோஷத்தை அடக்க முடியாமல் விக்கித்து நின்றார்.
ஓ நோ அருண், நான் இப்படி ஒரு முட்டாளா இருப்பேன்னு நினைக்கிறியே. என்னன்னு தெரிஞ்சுக்காம ஒன்று அடிச்சிட்டேனே, ஸோ சாரி. பரவாயில்லம்மா, நமக்கு நிறைய வேலை பாக்கி இருக்கு. நம்ம கையில் இப்போ எவிடன்ஸ் இருக்கு. வி ஆர் கோயிங் டு நெயில் ஹோர்ஷியானா.
அருண் ஒரு போர் வீரனை போல முழக்கமிட்டான். அம்மா மறுவார்த்தை பேசும் முன் மாடிப்படைகளில் இரண்டு இரண்டாக ஏறி தன் அறைக்கு சென்றான். கீதா பெருமிதத்தோடு அருணை பார்த்து கொண்டிருந்தார். அறையின் உள்ளே நுழைந்த அருண் தனது கம்ப்யூட்டரை ஆன் செய்தான். தடதரவென்று அதில் டைப் செய்ய ஆரம்பித்தான். மடமிடவென்று ஃபேஸ்புக்கை திறந்து அதில் பள்ளிக்கூட பேஜில் போஸ்ட் செய்ய ஆரம்பித்தான். கையில் இருந்த ஃப்ளாஷ் டிரைவை கம்ப்யூட்டரில் சொருகினான். அதில் இருந்த படங்களையும் வீடியோக்களையும் அப்லோட் செய்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் செய்தான். அவன் கண்களில் ஒரு வெறி. அவனுக்கு ஹோர்ஷியான நிறுவனத்தோடு மல்லு கட்டுவது புதிதல்ல. ஆனால் இம்முறை தன் நெருங்கிய தோழிக்கு அவர்கள் செய்ததை அவனால் மன்னிக்க முடியவே இல்லை.
மிஸ்டர் டேவிட் ராப்லே, இப்போ பாருங்க எங்கள் பலத்தை. கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்களா? உண்மை என்றைக்கும் பவர்ஃபுல். சத்தியமேவ ஜெயத்தை. வேணும்னே நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு சாராவோட ஃபேமிலியை வம்பில் மாட்டி விடுறீங்களா? இது இன்டர்நெட் ஏஜ். சுவத்துக்கு கூட கண்ணும் காதும் இருக்குது. யாரையும் ஏமாற்ற முடியாது. லெட் மீ அன்லிஷ் த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா.
கீதா அருணின் அறைக்குள் வரவே இல்லை. அவர் முதலில் சூசனுக்கு ஃபோன் பேசி பேசலாம் என்று நினைத்தார். பின்பு தான் ஏன் வரப்போகும் உற்சாக சுனாமியை முந்திரி குட்டை மாதிரி உடைக்க வேண்டும் என்று இருந்துவிட்டார். என்ன நடக்கப் போகிறது என்று கீதாவிற்கு தெரியும். அருண் போஸ்ட் செய்த சில நிமிடங்களில் எதிர்பார்த்தது போலவே அவங்களது பள்ளிக்கூட ஃபேஸ்புக் பேஜில் சேட்டர் அதிகமானது. ஊரில் இருந்த எல்லா வயதினரும் படங்களையும் வீடியோக்களையும் பார்த்து குதித்து போயினர். செய்தி ஊரங்கும் பரவியது. ஞாயிற்றுக்கிழமையிலும் ஹோர்ஷியானாவின் தலைமை அதிகாரிகள் அவசர கூட்டம் போட்டனர். டேவிட் ராப்லே காச்சு மூச்சு என்று கத்தித் தள்ளினார். அவர் முகத்தில் கோபம் தகதகத்தது. ஹோர்ஷியானாவின் லாயர்ஸ் வேகமாக சென்று சேராவின் வீட்டை அடைந்தார்கள். கதவை படபடவென்று தட்டினார்கள். வேண்டுமென்றே மெதுவாக திறந்தார் சேராவின் அப்பா. அவர் முகத்தில் கொஞ்சம் வெறுப்பு, கொஞ்சம் வெற்றியின் சிரிப்பு. கையில் இருந்த பேப்பர்ஸை நின்று கொண்டிருந்த ஹோர்ஷியானாவின் வக்கீல் கொடுக்கும்பொழுது அதை துச்சமாக பார்த்தார். சேராவின் அப்பா, அவர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதா இல்லை அப்படியே நின்று பேசுவதா என்று யோசித்தார். சூசன் அங்கிருந்து வந்திருந்த லாயர்ஸை உள்ளே வரவிடாமல் அவர்களிடமிருந்து இந்த பேப்பர்ஸை பெற்றுக்கொண்டு திரும்ப போகச் சொன்னார். வந்தவர்கள் போன பின்னர் பீட்டர் தன் மனைவியை அன்புடன் அணைத்து கொண்டார். அருண் வீட்டில் மணி ஃபோன் மணி அடித்தது. கீதா எடுத்தார். மாடியை நோக்கி சத்தம் போட்டார்.
அருண், அருண், சாரா ஃபோனில் வராப்பாரு, கீழே வந்து பேசு.
அருண் மாடிப்படியின் கைப்படிகளில் சர் என்று சறுக்கியபடி ஒரு பாடலை விசில் எடுத்து கொண்டே இறங்கினான்.
ஹலோ, அருண் பேசுகிறேன், சொல்லு சாரா. ஹே அருண், ஹோஷியானா கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, ஹூரே. அதுவும் இல்லாமல் அவங்க எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க போகிறாங்க, எங்கள்கிட்ட கேட்டதை மாதிரி டபுள் தி அமௌண்ட். ஓ கூல் சாரா, பட்டையை கிளப்பிட்ட. நோ வே அருண், உனக்கு தான் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். இட்ஸ் ஃபைன் சாரா, நம்ம தான் அவங்களோட லைஃப்பை என்ன கட் பண்ணிட்டோம், அதுதான் முக்கியம். சத்தியமே விஜயதே, தி ட்ரூத் வின்ஸ்.
அருண் ஃபோனை வைத்துவிட்டு நிம்மதியாக பெருமூச்சு விட்டான்.
முற்றிற்று.